الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله تعالى في كلامه اللذيذ
اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها واذا حكمتم بين الناس ان تحكموا بالعدل ان الله نعما يعظكم به ان الله كان سميعا عليما
எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் விலகி நடக்க வேண்டும் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளும்படியும், முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். பேரன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தை பற்றி சொன்னார்கள், ஃபீஹி குலிக ஆதம் வஃபீஹி உதுகிலல் ஜன்னா வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா. இந்த ஜும்மாவுடைய தினத்தில் தான் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டதும் இதே ஜும்மாவுடைய தினத்தில் தான். அவர்கள் சுவனத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டதும் இதே ஜும்மாவுடைய தினத்தில் தான். இதே ஜும்மாவுடைய தினத்தில் தான் கயாமத்தும் நிகழும் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கயாமத்துடைய நாள் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் தான் நிகழும் என்று எங்களுக்கு கூறிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கயாமத்துக்குரிய அடையாளங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கயாமத்துக்குரிய சிறிய பெரிய எல்லா அடையாளங்களும் ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக பெரும் அடையாளங்களை தவிர உள்ள ஏனைய எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்தில் நடந்து முடிந்து விட்டது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இந்த கியாமத்துடைய எல்லா அடையாளங்களும் வந்து விட்டது என்று அந்த குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததே கியாமத்துக்குரிய ஒரு அடையாளம். நானும் கியாமமும் இந்த இரண்டு விரலை போன்று என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்று சொன்னால் நாங்களும் கியாமமும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் விளங்குவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பப்போது கியாமத்துக்குரிய அடையாளங்கள் பலதையும் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அதில் ஒரு அடையாளத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே அமானிதம் வீணாக்கப்படும் என்றால் கியாமத்து அதற்குரிய அடையாளம் இது என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்களுக்கு எத்தனையோ கோடான கோடி நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எல்லா நியமத்துகளையும் கண்டு நாம் சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே கோடான கோடி நியமத்துகளை தந்திருக்கிறார். கண் எனக்கு தரப்பட்ட நியமத், அதிலே இருக்கும் பார்வை எனக்கு தரப்பட்ட நியமத், காது எனக்கு தரப்பட்ட நியமத். இப்படி எல்லாம் சந்தோஷப்படுகிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சிந்திக்க தவறக்கூடாது. உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்ட எல்லா நியமத்துகளும் நியமத்தாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அமானிதமாகவும் இருக்கிறது, அருக்குடையாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அமானிதமாகவும் இருக்கிறது. பார்வை எனக்கு தரப்பட்ட நியமத்து மாத்திரமல்ல, அதே பார்வை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும் அமானிதமாகவும் இருக்கிறது. இதனால்தான் ஒவ்வொரு பார்வைக்கும் உரிய கேள்வி அல்லாஹ்விடம் இருக்கிறது. செவி அல்லாஹ்வுடைய நியமத்து என்பதை விளங்கிய நாம் அமானிதம் என்பதை விளங்க தவறிவிட்டோம். இதனால்தான் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இறுதி உம்மத் என்பதை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம். இது நியமத் என்பதை போன்றோ அல்லாஹ்வினுடைய ஒரு அமானிதம் என்பதையும் நானும் நீங்களும் சிந்திக்க தவறக்கூடாது. ஆனால் கலிமா சொன்ன இஸ்லாமிய சகோதரர்கள் யாரையும் நம்ப முடியாமல் இருக்கிறது. அனைவருமாக சேர்ந்து அமானிதத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது எங்களை நம்பி விடுவார்கள் என்றால் அதனை நாம் நிறைவேற்றுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. யாருக்காவது வாக்கு கொடுத்து விட்டோமா, அந்த வாக்கை அவர்கள் நம்புகிறார்கள், நாம் நிறைவேற்ற வேண்டும். எங்களை நம்பி எங்களை தலைவர்களாக மாற்றி இருக்கிறார்களா? அமானிதம் அருமையானவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் கொடும் குடும்பம் அவர்களுக்கு அமானிதம், குழந்தைகள் அமானிதம், அதனை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு கணவன்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அமானிதங்கள் என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். நாம் நினைப்பது போன்று அவர்களை வழிநடத்த முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் அமானிதம் அல்லாஹ் எப்படி நடக்கும்படி சொல்லி இருக்கிறானோ அப்படியே நடக்க வேண்டும். அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமானிதம் எப்போது வீணாக்கப்படுகிறதோ அன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமத்து வந்து விட்டது இன்றல்ல அருமையானவர்களே, என்றோ இந்த அமானிதத்துக்குரிய மோசடி நடந்து விட்டது. நாம் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்றால் எங்களுக்கு இந்த அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவர்களுடைய முடிவு என்னவானது? அன்றைய தினத்தில் இருந்துதான் இந்த இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் கேவலப்பட ஆரம்பித்தார்கள், இந்த உலகத்தில் நசுக்கப்பட ஆரம்பித்தார்கள். இன்று நாம் அனைவரும் தலை தூக்க முடியாமல் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்? அன்று ஹிஜ்ரி 60 ஆண்டு அருமை சகோதரர்களே, அமானிதத்துக்கு மோசடி செய்யப்பட்டது அந்நியர்களால் அல்ல, கலிமா சொன்ன ஒரு கூட்டத்தினர்கள் அவர்களுடைய அந்த சம்பவத்தை இந்த இடத்தில் நான் சற்று ஞாபகப்படுத்த முடியும் என்று ஞாபகப்படுத்தினால் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் இன்றைய தினம் முஹர்ரம் முதலாவது பிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம், புது வருடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதே முஹர்ரம் உடைய ஆரம்ப பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். ஹிஜ்ரி 60 ஆண்டு ஹஜ்ரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் யஸீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வருகிறார்கள். இவர்கள் கலிமா சொன்னவர்கள் தான், ஆனால் கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தார்கள், மது அருந்தும் பழக்கம் உடையவராக இருந்தார்கள், அநியாயம் செய்யும் வழக்கம் உடையவராக இருந்தார்கள். எத்தனையோ பாவமான காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த காலத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களோடு எதிர்த்து போராடினார்கள். இறுதியில் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இவர்கள் வெறுத்து நான் ஒதுங்கி செல்லுகிறேன் என்று சொல்லி மக்கமா நகருக்கு சென்று விட்டார்கள். இப்போது மக்கமா நகரிலே தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இராக் நாட்டைச் சேர்ந்த கூஃபாவில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே, நாம் எங்களுக்கு தலைவராக இருக்கும் யசீதை வெறுத்து விட்டோம், அவர்களை விட்டும் ஒதுங்கி விட்டோம், நீங்கள் எங்களுடைய இராக்கில் இருக்கும் அந்த கூஃபா நகருக்கு வருவீர்கள் என்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கும் எல்லா மனிதர்களும் உங்களோடு பைஅத் செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களை எங்களுக்குரிய தலைவராக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அந்த மனிதர் சொன்னார். ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய பேச்சை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் அல்ல, ஒருவருக்கு பின் ஒருவராக, ஒரு கடிதத்துக்கு பின் இன்னும் ஒரு கடிதம் என்பதாக நூற்றுக்கணக்கான கடிதங்கள் ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தது. அதற்கு பிறகு இவர்கள் முடிவெடுத்தார்கள், அந்த மக்கமா நகரை விட்டு ஈராக்கில் இருக்கும் அந்த கூஃபாவுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார்கள். சில சஹாபாக்கள் அபிப்பிராயப்பட்டார்கள், ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் அங்கே செல்லுவது பொருத்தமாக விளங்கவில்லை, இங்கேயே இருந்து விடுங்கள். இவர்கள் தயாராகிவிட்டார்கள், முடிவை மாற்ற அவர்களால் முடியவில்லை. இப்போது அவர்களோடு சேர்ந்து இன்னும் 71 நபரை சேர்த்துக் கொண்டு அதில் அதிகமானவர்கள் அருமை பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் பரம்பரையில் வந்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். இவர்கள் போவதற்கு தயாராகிவிட்டு போவதற்கு முன்னால் ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் ஹஜரத் உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய முஸ்லிம் இப்னு உகைல் என்பவரை அனுப்பினார்கள், நீங்கள் ஈராக்கில் இருக்கும் அந்த கூஃபா நகருக்கு சென்று நிலைமையை பார்த்து வாருங்கள். முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு கூஃபா நகரை நோக்கி செல்லுகிறார்கள். சென்று அந்த மக்களிடம் சொல்லுகிறார்கள், நான் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக பைஅத் எடுப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவுடன் எல்லா மனிதர்களும் பைஅத் செய்ய ஆரம்பி முதலாவது தினத்தன்று 12,000 பேர் ஹஜரத் உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அதாவது முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பைஅத் செய்தார்கள். இரண்டாவது தினத்திலே 18,000 பேர் முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பைஅத் செய்தார்கள். இதனை கண்ட முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு செய்தி அனுப்புகிறார்கள், கடிதத்தை அனுப்பினார்கள் ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நாம் இந்த கூஃபாவாசிகளை எந்த விடயத்தில் நாம் சோதிப்பதற்காக இங்கே வந்தோமோ அந்த விடயத்தில் அவர்களை நம்பலாம், அவர்கள் தந்த வாக்கில் உறுதியாக இருக்கிறார்கள், நாம் கூஃபாவுக்கு வருவோம் என்றால் எங்களுடன் பைஅத் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று கடிதம் போய் சேருகிறது. ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரை விட்டும் வெளியாக தயாராகி விட்டார்கள். அதே நேரம் அவர்கள் முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த வீட்டுக்குள்ளால் 40,000 பேர் இருந்தார்கள். அனைவருமாக சேர்ந்து அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள், இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்த முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு யாருக்கு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக வந்து பைஅத் எடுத்தார்களோ இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி விட்டார்கள். இப்போது ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு விட்டார்கள். இந்த செய்தி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய யஸீது இப்னு முஆவியாவுக்கு கேள்விப்பட்டது. இவன் ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தான், அநியாயக்காரராக இருந்தார்கள், எனவே இவர் தன்னுடைய ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி பக்கத்து நாட்டிலே பசராவிலே அந்த கட்டத்திலே பசராவில் கவர்னராக இருந்தவர் உபைதுல்லாஹி இப்னு ஜியாத் அவரை அழைத்து அவரிடம் சொன்னால், நீங்கள் பசராவுக்கு கவர்னராக இருக்கும் அதே நேரத்திலே கூபாவுக்கு இப்போது கவர்னராக இருக்கிறார், நோமானுபுனு பஷீர் அவரை விளக்கிவிட்டு நீங்கள் கூஃபாவையும் பொறுப்படுத்தி அந்த நாட்டுக்கும் நீங்கள் தான் கவர்னராக இருக்க வேண்டும் என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். இப்போது உபைதுல்லாஹிப்னு ஜியாத் ஏற்கனவே பசராவினுடைய கவர்னர், முன்னாள் பசராவினுடைய கவர்னர், இப்போது கூஃபாவை கைப்பற்றுவதற்காக செல்லுகிறார்கள். செல்லும் போது இவர்களுக்கு செய்தி கேள்விப்பட்டது, இப்படி ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு இந்த கூஃபாவை கைப்பற்றுவதற்காக வரவிருக்கிறார்கள், அவர்களுக்கு பகரமாக முஸ்லிம் இப்னு ஸியாத் இப்போது பைஅத் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டது. இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கூஃபாவுக்கு. இந்த முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு ஹானி பின் அர்வா என்பவனுடைய வீட்டில் வைத்து பைஅத் எடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதே சமயத்திலே இந்த உபைதுல்லாஹி இப்னு ஸியாத் முன்னாள் பசராவினுடைய கவர்னர் கூஃபாவுக்குள்ளால் நுழைகிறார். நுழையும் போது இவருடைய முகத்தை ஒரு புடவையினால் கட்டிக்கொண்டு கருப்பு நிற தலைப்பாகை அணிந்து உள்ளே வந்து மக்களுக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கூறினார்கள். இதனை கண்ட அந்த மக்கள் நினைத்தார்கள், இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து சொன்னார்கள், வஅலைக்கும் அஸ்ஸலாம் மர்ஹபன் பிபினி ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅலைக்கும் அஸ்ஸலாம் அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனே, உங்களின் வறுமை வருகை நல்வரவாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் இந்த உபைதுல்லாஹி இப்னு ஜியாதுக்கு விளங்கிவிட்டது, இந்த எல்லா மனிதர்களும் இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிய அந்த உபைதுல்லாஹி இப்னு ஜியாத் இந்த வீட்டில் அந்த முஸ்லிம் இப்னு உகைல் அவர்கள் பைஅத் எடுத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த வீட்டு சொந்தக்காரனை அழைத்து ஹானி பின் அர்வா என்பவனை அழைத்து கேட்டார்கள். அந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக பைஅத் எடுப்பதற்காக வேண்டி இங்கே வந்த அந்த முஸ்லிம் இப்னு உகைல் எங்கே இருக்கிறார்கள்? இப்போது அந்த ஹானி என்பவர் சொன்னார், அவர் எங்கே என்பது எனக்கு தெரியாது. உடனே வாளை எடுத்து அந்த ஹானி பின் அர்வா என்பவரை அதே இடத்தில் கொலை செய்து விட்டான். இன்னாலில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை குலைந்து விட்டார்கள். அவர்களோடு இருந்த 4000 வாலிபர்களும் ஆவேசப்பட்டார்கள். இவர்களோடு எதிர்த்து போராட வேண்டும் என்று தயாராகினார்கள். அனைவருமாக தயாராகிய அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு கவர்னராகுவதற்காக வந்திருக்கும் அந்த உபைதுல்லாஹி இப்னு ஜியாதை முன்னோக்கி சென்றார்கள். பின்னால் இருந்த 4000 சஹாபாக்களும் ஒவ்வொருவராக விலகி விலகி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு திரும்பி பார்க்கிறார்கள், 4000 வாலிபர்களில் ஒருவரையும் காணவில்லை. சொன்னார்கள், மக்களே, உங்களை நம்பி அல்லவா நாம் இங்கு வந்திருக்கிறோம், நாம் சுயமாக வரவில்லை, நீங்கள் அல்லவா எங்களை அழைத்தீர்கள், அதனை நம்பிதானே நாம் இங்கே வந்தோம் என்று தடுமாறுகிறார்கள். இரவு நேரமாகிறது, மக்காவுக்கு திரும்பி செல்லவும் முடியாது, யாருடைய வீட்டுக்குள்ளாலும் யாரையும் நம்பி உள்ளால் நுழையவும் முடியாது. மக்காவுடைய தெருவில், அதாவது கூஃபாவுடைய தெருவிலே இருளாக இருக்கிறது. தட்டு தடுமாறி ஒரு ஓரமாக சென்று அந்த ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டை தட்டுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளால் இருந்து ஒரு தாயார் வெளியே வந்தார்கள். விடயத்தை கூறினார்கள். அந்த தாயார் திருப்பி சொன்னார்கள், வீட்டுக்குள்ளால் எந்த ஆணும் இல்லை, இப்போது நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது அவ்வளவு பொருத்தமாக இல்லை என்று சொன்னார்கள். இப்போது ஹஜரத் உகைல், ஹஜரத் முஸ்லிம் இப்னு உகைல் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். அந்த தாயார் தண்ணீரை கொடுத்தார்கள். தண்ணீரை குடித்துவிட்டு சொன்னார்கள், இந்த கூஃபா வாசிகள் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மோசடி செய்து கொலை செய்ய போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நேரத்தில் எனக்கும் மோசடி செய்திருக்கிறார்கள் என்று கதைத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த தாயாருடைய மகன் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டிலே தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இரவு நேரம் இவர்கள் அழகான முறையில் சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு முன்னால் யோசிக்கிறார்கள், இந்த கூஃபா நகரிலே 18000
ஆண்கள் இருந்தும் கூட எனக்கு இந்த ஒரு வீட்டு சொந்தக்காரர் தானே எனக்கு இருக்க இடமளித்தார், உண்ணுவதற்கு உணவு தந்தார் என்பதை நினைத்து அப்படியே தொழுதுவிட்டு உறங்குகிறார்கள். காலை சுபகுக்கு எழும்பி வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள். வீட்டை சுற்றி 70 குதிரை வீரர்கள் வீட்டை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்னவென்பது தெரியாது என்ன என்று கேட்டார்கள். வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், நாம் உங்களை காட்டிக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். அழுதார்கள், கதறினார்கள், இப்படி நீங்கள் மோசடி செய்கிறீர்களே என்று நினைத்து அழுதார்கள். இப்போது அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், இந்த 70 குதிரை வீரர்களும் உங்களை கொலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொன்னவுடன் தேம்பி தேம்பி அழுதார்கள். சொன்னார்கள், அந்த வாலிபர்கள், அந்த 70 குதிரை வீரர்களும் இப்போது நீங்கள் அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று இவர்கள் சொன்னார்கள். நான் கொலை செய்யப்பட போகிறேன் என்பதை நினைத்து நான் அளவில்லை. இந்த கூபா மக்கள், இந்த கூபாவை சேர்ந்த மனிதர்கள், கலிமா சொன்னவர்கள், அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மோசடி செய்து கொலை செய்ய போகிறார்கள் அல்லவா, அதனை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், நீங்கள் வருவதற்கு முன்னாலேயே சிந்தித்து விட்டல்லவா வந்திருக்க வேண்டும் எங்களுடைய நாட்டை பிடிப்பதற்கு என்று சொன்னார்கள். இப்போது அந்த இடத்தில் கவர்னராகுவதற்காக வந்திருக்கும் அந்த உபைதுல்லாஹி இப்னு ஸியாத் என்பவன் அந்த முஸ்லிம் இப்னு உக்கைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதே இடத்தில் வெட்டி வீழ்த்தினான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்து கூஃபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டது. இப்படித்தான் முஸ்லிம் இப்னு உக்கைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு யார் வீட்டில் இடம் கொடுத்தார்களோ அந்த ஹானி பின் அர்வா என்பவனும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டது. ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவர்களாக கையேந்தி அல்லாஹ்விடம் சொன்னார்கள், அல்லாஹும் அஹ்கும் பைனனா வ பைன கௌமின் கர்ரூனா வ கதலூனா, யா அல்லாஹ், எங்களுக்கு மோசடி செய்த, எங்களை ஏமாற்றிய இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எங்களை அழைத்த இந்த கூட்டத்தினர்களே எங்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள் என்று சொன்னவர்களாக கூபாவுக்குள்ளால் நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் கூபாவை சேர்ந்த சில மனிதர்களும் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்கள். அப்படி சிறிது நேரம் கழியும் போது அந்த கூபாவாசிகள் எல்லாம் ஒருவர் ஒருவராக சென்று அனைவருமாக ஒதுங்கிவிட்டார்கள். இறுதியாக மக்காவில் இருந்து இவர்கள் 71 பேரை கூட்டிக் கொண்டு சென்றார்களே, இவர்கள் மாத்திரம்தான் மீதமாக இருந்தார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் எங்களை நம்பி 18,000 பேர் இருப்பார்கள் என்றல்லவா நாம் வந்தோம், 18,000 பேரில் ஒருவர் கூட எங்களுடைய பக்கத்தில் இல்லை அல்லவா என்று நினைத்து அழுதார்கள். கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மக்காவுடைய தெருவிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். உதவி செய்வதற்கு கூஃபாவுடைய தெருவிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. அதே நேரத்திலே ஒரு வயோதிபர் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். கேட்டார்கள், என்ன விடயம், ஏன் வந்தீர்கள்? இப்போது அந்த வயோதிபர் சொன்னார், நீங்களா அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்களா அந்த அருமை ரசூலுல்லாஹின் பேரன் என்று கேட்டார்கள். இவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட அந்த வயோதிபர் சொன்னார், இந்த மக்கள் எல்லாம் உங்களை அழைத்திருப்பது உங்களை கொலை செய்வதற்காகத்தான் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், பயந்தார்கள். சொன்னார்கள் அந்த வயோதிபர், நீங்கள் திரும்பி மக்கா நகருக்கு சென்று விடுங்கள், இல்லை என்றால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட பயம் போன்று வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எனக்கு ஏற்படவில்லை. இந்த கூஃபாவாசிகள் அனைவருமாக சேர்ந்து இப்படி எனக்கு மோசடி செய்து விட்டார்கள் அல்லவா, என்பதை பயந்து அருகில் இருந்தவர்களிடம் சொன்னார்கள், இந்த கூபாவாசிகள் இந்த இராக்கை சேர்ந்தவர்கள் என்னை கொலை செய்வார்கள் என்றால், இந்த இராக்கை சேர்ந்தவர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு என்ன வேதனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள். இவர்கள் எதனை கேட்கிறார்களோ அதற்கு எதிராகத்தான் அல்லாஹ் அதனை கபூல் செய்வான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சென்றார்கள் அவர்களுடைய மனைவிமாரிடத்திலே. மனைவிமார்களையும் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்து சொன்னார்கள், இந்த இராக்குவாசிகள் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய மனைவியும் குழந்தைகளும் அழ ஆரம்பித்தார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகையை அமர்த்தினார்கள். அதற்கு பின்னால் அந்த பெண்மணிகள் சொன்னார்கள், இந்த இராக்குவாசிகள் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா கொலை செய்ய போகிறார்கள். இந்த ஹுசைன் யாரு தெரியுமா? இந்த அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையை பிச்சளங்களை இந்த பூமிக்கு மேலார் வளர்த்து வரக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவர்கள் தான் ஈருலக நாயகருடைய பரம்பரையை இந்த உலகத்தில் பாதுகாத்து வருகிறார். இவர்களை கொலை செய்ய போகிறார்களா என்று கேட்டார்கள். அருமை அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக இவர்கள் கதைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த காலத்தின் ஆட்சியாளன் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் யஸீத் இப்னு முஆவியா இவர்களுக்கு எதிராக இரண்டு படைகளை தயார் செய்தார். இரண்டு படைகளுக்கும் ஒவ்வொருவரையும் தலைவராக ஆக்கி, ஒரு படையில் ஹர்ர் இப்னு யஸீத் என்பவனை தலைவனாக ஆக்கி 1000 பேரை கொண்ட ஒரு படையை அனுப்பினான். இன்னொரு படையை தயார் செய்து உமர் இப்னு ஸாத் என்பவரை தலைவராக ஆக்கி 3000 பேரை கொண்ட 4000 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பினான். இப்போது 5000 பேர் கொண்ட ஒரு படை இவர்களுக்கு முன்னிலையில் வந்துவிட்டது. இப்போது ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. 5000 பேர் கொண்ட படை எங்களை சூழ்ந்திருக்கிறார், என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்போது அழைத்தார்கள், உங்களுடைய தலைவர் என்னை சந்திக்கட்டும், வாருங்கள் சந்திக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த இடத்தில் 4000 படைகளுக்கு 4000 பேரை கொண்ட அந்த படைக்கு தலைவனாக வந்த உமர் இப்னு ஸாத் என்பவன் முன்னால் வந்தான். சொன்னார்கள், நீங்கள் எங்களை இந்த கூபவாசிகள் அனைவருமாக சேர்ந்து அழைத்து எங்களை கொலை செய்ய போகிறீர்களா? நான் 3 விடயத்தை சொல்லுகிறேன், 3 ஒன்றை ஆலோசனை செய்து நீங்கள் முடிவெடுக்க முடியும் என்றார்கள். இப்போது ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முதலாவது நீங்கள் என்னை விட்டு விடுவீர்கள் என்றால் நான் மக்கா நகருக்கு திரும்பி சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இப்போது இந்த கூஃபாவிலே தலைவராக இருக்கக்கூடிய உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதை விட்டுவிட்டு அதற்கு மேலால் இருக்கும் ஷாமில் வசிக்கக்கூடிய அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய யஸீத் இப்னு முஆவியை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தாருங்கள். இந்த இரண்டுக்கும் நீங்கள் தயார் இல்லையா? என்னை விட்டுவிடுங்கள், நான் குஃபார்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடிய அந்த முஜாஹிதீன்களுடைய படையில் சேர்ந்து யுத்தம் செய்து ஷஹீதாகிறேன். இப்போது இந்த உமர் இப்னு ஸாத் என்பவர் சொன்னார், நான் ஆலோசனை செய்து சொல்லுகிறேன் என்று. இவருடைய அந்த கூபாவினுடைய கவர்னராக புதிதாக வந்திருக்கும் அந்த கவர்னர் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடம் சென்று ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனையின் போது அந்த படையில் இருந்த மிகவும் மோசமான ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் பேரளவில் கலிமா சொல்லி இருக்கிறான். கலிமாவுடைய வாழ்க்கை இல்லை. அவனுடைய பெயர் ஷம்மிர் பின் ஜில் ஜௌஷன் என்பவன் அந்த இடத்தில் சொன்னான், இந்த ஹுசைனுக்கு அவகாசம் கொடுக்க கூடாது, இவர்களை இந்த இடத்தில் கொலை செய்வதுதான் என்னுடைய அபிப்பிராயம் என்று எல்லாருடைய திசையையும் திருப்பிவிட்டான். அந்த இடத்தில் முடிவாகியது ஹஜரத் ஹுசைன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. இப்போது தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டது. இப்போது 5000 பேரை கொண்ட அந்த படை இவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. கையில் இருந்த சிறு குழந்தைகளை பெண்களிடம் ஒப்படைத்து பெண்களை ஒரு புறமாக ஒதுக்கினார்கள். அவர்கள் அனைவருமாக சேர்ந்து தாக்க ஆரம்பித்தார்கள். ஹதரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள் 16 17 அல்லது 18 பேர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக அந்த இடத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மும்முரமாக அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கும் அதே நேரம் ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நானா சகோதரர் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தை 5 வயது குழந்தை இவர்களை பார்த்து சாச்சா என்று சொல்லி இவர்களின் பக்கம் ஓடி வந்தது. இவரை கண்ட அருமை ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரனின் மகனை கண்ட அவர்கள் தூக்குவதற்காக வேண்டி முன்னேறி சென்றார்கள். இவர்களின் கண்ணுக்கு முன்னாலேயே இவர்கள் அணைப்பதை கண்ட இவர்கள் எதிர்பார்த்து ஓடி வருவதை கண்ட ஒரு காபிர் அந்த 5 வயது குழந்தையை அப்படியே வாளினால் வெட்டி கண்ணுக்கு முன்னால் கொலை செய்து கழுத்தை வேறாக ஆக்கினான். இப்படியாக ஒவ்வொருவராக வெட்டப்பட்டார்கள். இறுதியாக அந்த மைதானத்திலே மூவர் மீதமாக இருந்தார்கள். ஒன்று ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்தவர் அவருடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் பின் ஹுசைன் என்பவர், மூன்றாவது ஒரு கை குழந்தை மீதமாக இருந்தது. இப்போது கை குழந்தையை சுமந்து கொண்டிருப்பதை கண்ட அங்கால அதாவது அந்நியர் அடுத்த படையில் இருந்த ஒரு மனிதன் ஒரு ஈட்டியை எடுத்துக் கொண்டு வந்து அந்த கை குழந்தையின் முதுகில் ஒரு குத்து குத்திவிட்டு ஓடிவிட்டான். அந்த குழந்தையும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டது. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனாரும் மாத்திரம் இருக்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய மகனை பெண்களுக்குரிய பாதுகாப்புக்காக ஜைனுல் ஆபிதீனை அனுப்பிவிட்டார்கள். இறுதியாக ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மீதமாக இருந்தார்கள். அன்றைய தினத்திலே அதே மைதானத்தில் அந்த மைதானத்தில் அதே நாளில் அன்றைய தினம் கர்பலா என்ற மைதானத்தில் வைத்து அது முஹர்ரமுடைய இதே மாதத்தின் ஆரம்ப பகுதியில் நடந்த நிகழ்வுகள் தான் இது. இந்த மாதத்தின் முஹர்ரமுடைய 10வது பிறை அன்று அந்த கர்பலா என்ற இடத்திலே ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு முற்றுகையிடப்பட்டார்கள். முற்றுகையிடப்பட்ட இவர்களை நோக்கி தாக்க ஆரம்பித்தார்கள். மைதானத்தை சூழ கர்பலா என்ற இடத்தை சூழ இருந்து 5000 வாலிபர்களும் சேர்ந்து தாக்க ஆரம்பித்தார்கள். அம்புகளினாலும் ஈட்டிகளினாலும் வாள்களினாலும் தாக்க ஆரம்பித்தார்கள். இதனை எதிர்த்து போராடிய ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாக்குதல்களை தடுத்துக் கொண்டே இருந்தார்கள். மாலை நேரமாகிறது, தாகம் வந்துவிட்டது, பசி வந்துவிட்டது, இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்பாருகில் ஒரு கிணறு இருந்தது, சற்று தண்ணீர் குடித்து வரலாம் என்று கிணற்றை நோக்கி சென்றார்கள். தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன் வாங்குகிறார்கள். 25 அல்லது 30 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து ஈட்டியாலும் வாளாலும் அம்புகளினாலும் தாக்க ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், என்னை ஒரு மடர் தண்ணீர் குடிக்க அவகாசம் எனக்கு தரமாட்டீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், எங்களுடைய இந்த மண்ணிலே உங்களுக்கு ஒரு மடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே நேரம் சொன்னார்கள், ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, என்ன அநியாயம், இந்த ஃபுராத் நதியிலே யஹூதிகளும் நசாராக்களும் அந்நியர்களும் தண்ணீர் அருந்திக் கொண்டிருக்கும் இந்த நேரம் கேவலம் நாய்களும் பன்றிகளும் இந்த புராத் நதியிலே தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே அருமை ரசூலுல்லாஹ்வின் பேரனாகிய சுவனத்து வாலிபர்களின் தலைவனாகிய எனக்கு ஒரு மடர் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறீர்களே என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் விரும்பி இந்த பூமிக்கு வரவில்லை, என்னை இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் தான் பாதுகாப்பு தருவதாக சொல்லி அழைத்தார்கள் என்று சொல்லி தனக்கு முன்னால் இருந்த ஒரு படை தளபதியான உமர் இப்னு சாதிடத்தில் ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தார்கள். அந்த தலைவன் கடிதத்தை எடுத்து படித்தான். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கூபாவை சேர்ந்த 12-10,000 10,000 முஸ்லிம்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவது கடிதத்தையும் கொடுத்தார்கள். அதில் இந்த கூபாவை சேர்ந்த 18,000 வாலிபர்கள் கலிமா சொன்னவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். இதனை படித்த அந்த உமர் இப்னு ஸாத் என்பவன் திடுக்கிட்டு போனான். உங்களுக்கு யார் பாதுகாப்பு தந்தது என்று சொல்லி ஆச்சரியமாக பார்த்து இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே முடிவில் இருந்ததனால், அவன் கலிமா சொன்னவனாக இருந்தாலும் கூட அந்த உமர் இப்னு ஸாத் என்பவன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே முடிவில் தீவிரமாக ஈடுபட்டான். ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி பாத்திரத்தை எடுத்து வாயை திறந்து தண்ணீரை வாய்க்குள்ளால் ஊற்றும் அதே நேரத்திலே அந்த படை தலைவனாக இருந்த உமர் இப்னு ஸாத் என்பவன் ஈட்டியை எடுத்து வாய்க்குள்ளால் குத்திவிட்டான். இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதே நேரம் இன்னும் ஒருவன் அடுத்த பகுதியில் இருந்து அவருடைய இடது கரத்தை வெட்டி துண்டாக ஆக்கினான். அடுத்த பக்கத்தில் இருந்து இப்னு ஸுரைக் என்பவன் வலது கரத்தை வெட்டி துண்டாக ஆக்கினான். அவருக்கு பின்னால் இருந்து சினான் என்பவன் ஒரு ஈட்டியை எடுத்து முதுகில் குத்தினான். இறுதியாக எந்த மனிதன் ஹதரத் இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதுதான் முடிவு என்று அந்த சபையில் அபிப்பிராயப்பட்டானோ அந்த ஷம்மீர் பின் தில் ஜௌசன் என்பவன் இறுதியாக வாளை எடுத்து தலையை வெட்டி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஹர்ரம் 10வது பிறை என்று இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். அருமை சகோதரர்களே, கொலை செய்யப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டதன் பிறகு அங்கிருந்த எல்லா பெண்களையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த ஜைனுல் ஆபிதீன் என்பவரையும் கொலை செய்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகும் அவர்களுடைய மனம் இறங்கவில்லை. பெண்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். யசீதுவனும் ஆவியா அவர்களுடைய தலைவரிடத்தில் எடுத்து செல்லும் போது ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு சகோதரிகள் ஹஜரத் பாத்திமா ஹஜரத் ஜைனப் என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்களும் கர்பலா என்ற மைதானத்தை பார்த்தார்கள். அருமை சகோதரர் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு தலை வெட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். பார்த்து சொன்னார்கள், அந்த மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஹுசைன் இருக்கிறார் அல்லவா, இவர்கள் பிறந்ததில் இருந்து இன்றைய நாள் வரையில் இவர்களை இவர்களுடைய பாட்டனார் அருமை ரசூலுல்லா வாழ்நாளில் ஏசியதோ அடித்ததோ கிடையாது. அது மாத்திரமல்ல, இவருடைய தந்தை யார் ஹஜரத் அலி, இவரை ஏசியதோ அடித்ததோ இல்லை. இப்படியான இந்த ஒரு மனிதரை நீங்கள் முண்டமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி அழுதார்கள், கதறினார்கள். இறுதியாக அவர்கள் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திய காரணம் என்னவென்றால், இன்று இஸ்லாமியர்கள் கேவலத்திலும் இழிவிலும் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த கலிமா சொன்னவர்கள் தான். யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது கலிமா சொல்லாத அந்நிய காபிர்கள் அல்ல, யகூதிகள் அல்ல, மஜூசிகள் அல்ல, நசாராக்கள் அல்ல, கலிமா சொன்னவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். ஆனால் காபிர்கள் போன்று செயல்பட்டார்கள். அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்று இந்த பூமிக்கு மேலால் கலிமா சொன்னவர்கள் என்ற பெயரில் தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை நம்பி ஒரு பொறுப்பை எங்களிடத்தில் தர முடியுமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடையை ஒருவரை நம்பி ஒப்படைக்க முடியாது. கூலிக்கு ஒரு வீட்டை ஒருவரை நம்பி ஒப்படைக்க முடியாது. ஊருக்கு ஒரு தலைவரை நம்பி பொறுப்பு கொடுக்க முடியாது. இப்படியான நிலையில் இன்று இந்த உலகம், உலக நாடுகள் எல்லாம் இன்று இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த இஸ்லாமியர்கள் பூமிக்கு மேலால் இவ்வளவு பெரும் கேவலத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த யகூதிகள் அவர்களுடைய திட்டம் இந்த இஸ்லாமியர்களை அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும், பிணக்குகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய அந்த திட்டம் சூழ்ச்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். ஹதரத் உஸ்மானை கொலை செய்தவர்கள் யார்? கலிமா சொன்னவர்கள். ஹதரத் ஹுசைனை கொலை செய்தவர்கள் யார்? கலிமா சொன்னவர்கள். சிப்பினுடைய யுத்தம் நடந்தது யாருக்கு மத்தியில்? இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில். ஜமலுடைய யுத்தம் நடந்தது யாருக்கு மத்தியில்? இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில். அருமையான இஸ்லாமிய வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்போம். நானும் நீங்களும் இன்று சண்டையிட்டுக் கொண்டு பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு காரணத்தினால் தான் எங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய நாட்டிலோ உலக நாடுகளிலோ எதையும் சாதிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களின் வரலாறு எத்தனை வருடத்தின் வரலாறு இருக்கிறது. இஸ்லாம் அல்ஹம்துலில்லா வளர்ந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு காலம் இருந்தது இந்த நாட்டுக்குள்ளால் ஆலிம்கள் கிடையாது, குர்ஆனை மரணமிட்ட ஹாபிதுகள் கிடையாது, குர்ஆனை திருத்தமாக ஓதும் காரிமார் கிடையாது, முஃப்திமார் கிடையாது. இன்று அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ குர்ஆனை மரணமிட்ட ஹுஃபாதுகள், ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆனை ஓதக்கூடிய மரணமிடக்கூடியவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த அளவுக்கு இந்த நாடு வளர்ந்ததன் பின்னாலும் ஏன் இந்த நாட்டிலே எங்களுக்கு எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கிறது? அருமையானவர்களே, இதே சண்டையோடும் இதே பிரச்சனையோடும் எங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டிருப்போம் என்றால், நாம் இந்த முழு நாடும் இஸ்லாமிய நாடாக மாறினாலும் இந்த நாட்டில் எதையும் எங்களுக்கு சாதிக்க முடியாது. அருமையானவர்களே, எங்களுக்கு மத்தியில் இயக்கங்கள் வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு விடயத்தை சிந்தனையில் எடுப்போம். நானும் நீங்களும் கலிமா சொன்ன முஸ்லிம்கள் என்பதை மாத்திரம் முன்னால் வைத்து செயல்படுவோம். யாரும் எந்த கருத்திலும் இருக்கட்டும், யாரும் எந்த இயக்கத்திலும் இருக்கட்டும், அனைவரும் இஸ்லாமியர்கள் என்ற சிந்தனையை எடுத்து இந்த நாட்டில் செயல்பட ஆரம்பிப்போம், சாதிக்க ஆரம்பிப்போம். எதுவரைக்கும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க போகிறோம்? நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. ஒரு நாள் இந்த உலகை விட்டும் பிரிய போகிறோம். போவதற்கு முன்னால் எதையோ சாதித்து விட்டு செல்ல வேண்டும். அருமையானவர்களே, எத்தனையோ இது போன்ற நல்ல விடயங்களை வாழ்க்கையில் உருவாக்க வேண்டியிருக்கிறது. எனவே இப்படியே தொடர்ந்தும் இருக்காமல் புது வருடத்தில் இருக்கிறோம். புதியொரு வாழ்க்கையை எடுப்போம், திருத்துவோம், உண்மையான தௌபா செய்வோம். ஒவ்வொருக்கொருவர் மஹப்பத்தாக இருந்து கொள்வோம். நாம் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்து ஒரே ஊரில் இருக்கும் நாம் செல்வந்தர்கள், உலமாக்கள், படித்தவர்கள், வாலிபர்கள் அனைவருமாக ஒன்று சேர்வோம். கைகோர்த்து இந்த ஊரை, இந்த நாட்டை கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். இந்த நாட்டில் சாதிக்க ஆரம்பிப்போம். அருமையானவர்களே, அப்படி ஒரு நிலை வரும் என்றால் அல்ஹம்துலில்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்நிய நாடாக இருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், அனைவருமாக கைகோர்த்து இந்த உலக நாடுகளில் சாதிக்கும் சமுதாயமாக மாற்றி விடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. முஹர்ரம் முதலாவது பிறையில் இருக்கிறோம், புது வருடத்தில் இருக்கிறோம். வாழ்க்கையை திருத்தி புதிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.